आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
வணக்கம், நான் ரவீஷ்குமார். 200 ஆண்டுகள் பழமையான நிறுவனம் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி 48 கோடி வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்கிறது. ஆயினும் கூட தேர்தல் பத்திரங்களின் கணக்குகளை 21 நாட்களுக்குள் வெளியிட முடியாது என்று அது சமீபத்தில் கூறியது பலருக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்ற வங்கி தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை வழங்க 136 நாட்கள் ஆகும் எனக் கூறி அதன் மேலாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததிலிருந்து ஏளனத்தை எதிர்கொண்டது. இது 16,000 கோடி மோசடியை ஸ்டேட் வங்கி மறைக்கக்கூடும் என்ற பரவலான ஊகங்களுக்கும் அச்சத்திற்கும் வழிவகுத்தது. இந்த தாமதத்திற்கு பின்னால் முடிவெடுப்பவர்கள் அடையாளங்கள், பெயர்கள் மற்றும் முகங்களை கொண்டுள்ளனர். இன்று இந்த நபர்களை பற்றி விவாதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளோம். வங்கியின் மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஆனால் நன்கொடை தொடர்பான மோசடிகளில் ஈடுபட்டவர்களின் பெயர்கள் தேர்தலுக்கு முன் வெளியிடப்படாது என்ற அச்சத்தில் தாமதமானது ஏற்கனவே பலரை ஏமாற்றமடையச் செய்துள்ளது. வங்கியின் பெயர் மற்றும் லோகோ பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் பெயர்கள் மற்றும் முகங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமானது. உதாரணமாக, ஸ்டேட் வங்கியின் லோகோவை சாவித்துளையாக கொண்ட ஒரு போஸ்டரை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது. அதில் பிரதமர் மோடி எட்டிப்பார்க்கிறார் மற்றும் கோட் எஸ்பிஐ மறைத்து வைத்திருப்பது யார் மற்றும் கோட் என்ற தலைப்புடன். வங்கியின் செயல்களுக்கு லோகோக்கள் மட்டுமின்றி தனிநபர்களும் பொறுப்பு என்பதை இந்த படம் தெரிவிக்கிறது. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது கூடுதல் கால அவகாசம் தேவை என்று எந்த வங்கியும் கோரவில்லை. அவர்கள் அனைவரும் உடனடியாக செயல்பட்டனர். எனவே பாரத ஸ்டேட் வங்கிக்கு இப்போது 136 நாட்கள் ஏன் தேவை? இதன் பின்னணியில் முடிவெடுப்பவர்கள் யார்? தேர்தல் பத்திரங்களை விற்க ஸ்டேட் வங்கிக்கு மட்டுமே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் பிப்ரவரி 15 அன்று எடுக்கப்பட்ட முடிவைத் தொடர்ந்து இந்த பத்திரங்களின் விற்பனை நிறுத்தப்பட்டது மற்றும் அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று கருதப்பட்டது. எஸ்பிஐ தலைவர் தினேஷ்குமார் காரா பற்றி பேசலாம். 2.25 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்களைக் கொண்ட வங்கியை முன்னின்று நடத்தும் அவரது இருப்பு கவனத்தை ஈர்க்கிறது. இருப்பினும் அவரது நிலை அவரது நிலைப்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டுமா? காராவின் தலைமையின் கீழ் 22,217 தேர்தல் பத்திரங்கள் பற்றிய தகவல்களை தாமதப்படுத்த வங்கியின் முடிவு அதன் நற்பெயரை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. தினசரி 23,000 டிஜிட்டல் சேமிப்பு கணக்குகளை திறக்கும் ஒரு வங்கி இந்த பணிக்கு 136 நாட்கள் தேவை என்று கூறினால் அதன் தலைமையை பற்றிய கேள்விகள் தவிர்க்க முடியாதவை. பிரதம மந்திரி தலைமையிலான நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழுவால் வழங்கப்பட்ட 10 மாத கால நீட்டிப்பை தற்போது பணியாற்றி வரும் தினேஷ்குமார் காரா அக்டோபர் 2023 தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு நாள் முன்னதாக இந்த நீட்டிப்பை பெற்றார். ஆகஸ்ட் 2024 வரை அவர் தலைவராக இருப்பார். இந்த நீட்டிப்பு பொருத்தமான மாற்று எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மேலும் 10 மாதங்களுக்குள் எதுவும் எதிர்பார்க்கப்படாது. அவரது நீட்டிப்பு நேரத்தில் காரா தரவு பகுப்பாய்வில் கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டார். இப்போது தேர்தல் பத்திர விவரங்களை ஆய்வு செய்ய 4 மாதங்கள் அவகாசம் கோருகிறார். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அவரது தகுதிகள் குறித்த கேள்விகளை எழுப்புகிறார். வங்கியையே கேள்வி கேட்கலாம் என்றால் அதன் தலைவரை ஏன் கேட்கக்கூடாது? தினேஷ்குமார் காரா தனது பாரம்பரியத்தை இந்த முறையில் நினைவுகூர விரும்புவாரா? வங்கித்துறையில் 40 வருட அனுபவமுள்ள இவர் நன்கொடை மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை பாதுகாப்பதற்காக தனது நற்பெயரை பணயம் வைப்பார் என்பது எண்ணத்தக்கதா? ஸ்டேட் வங்கியின் இந்த முடிவை நாட்டின் அரசியலமைப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் துரோகம் செய்வதாக சிலர் கருதி அதற்கு எதிரான விமர்சனங்களை தீவிரப்படுத்துகின்றனர். இந்த சூழலில் எங்கள் விவாதம் தினேஷ்குமார் காராவைச் சுற்றியே உள்ளது. ஏனென்றால் ஸ்டேட் வங்கி யாருடைய தலைமையின் கீழ் இத்தகைய ஒரு முக்கிய முடிவை எடுத்திருப்பார் என்பதைப் பற்றியும் பேச விரும்புகிறோம். அரசியல் சாசனத்தில் மோசடி செய்தவர்கள், 10,000 கோடி நன்கொடை அளித்தவர்களின் பெயர்கள் மார்ச் 15 தேதி வரை வெளியிடப்படாது என்பதுதான் இந்த முடிவு. ஸ்டேட் வங்கியின் லோகோ அல்லது சைன்போர்டு மூலம் இந்த முடிவுகளை எடுக்கும் முக்கிய நபர்களைப் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். தினேஷ்குமார் காரா 2020 அக்டோபரில் ஸ்டேட் வங்கியின் தலைவரானார். அவர் வர்த்தகத்தில் பின்புலமும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் MBA பட்டமும் பெற்றவர். 1984 முதல் அவர் பாரத ஸ்டேட் வங்கியுடன் தொடர்புடையவர். SBI அதன் 5 இணை வங்கிகள் மற்றும் பாரதிய மகிழா வங்கியுடன் இணைப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். ஒரு கட்டத்தில் SBI-இல் ரிஸ்க், IT மற்றும் இணக்கம் ஆகியவற்றிற்கும் தினேஷ் காரா பொறுப்பேற்றார். இது தகவல் தொழில்நுட்பத் துறையில் அவரது விரிவான அனுபவத்தை குறிக்கிறது. 2022 முதல் 2023 வரை நிதியாண்டில் அவரது சம்பளம் முந்தைய ஆண்டை விட 7.5% அதிகரித்துள்ளது என்று ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது. இது ஏன் செய்தித்தாளில் சிறப்பிக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. வங்கி தனது டிஜிட்டல் வெற்றியைப் பற்றி பெருமிதம் கொள்கிறது, ஆனால் அது ஏன் தேர்தல் பத்திரங்களின் தகவல்களை டிஜிட்டல் முறையில் பராமரிக்கவில்லை? அப்படியானால் டேட்டாவை பொருத்தவும் வழங்கவும் 3 வாரங்களுக்குப் பதிலாக 4 மாதங்கள் ஏன் ஆகும்? December 2023 தினேஷ்குமார் காரா CNBC TV 18 டிஜிட்டல் என்பது நம் அனைவருக்கும் முதன்மையான முன்னுரிமை என்று கூறினார். எங்களின் டிஜிட்டல் திறன்களை மேம்படுத்தும் வகையில் அதிக அளவில் முதலீடு செய்துள்ளோம். பாரத ஸ்டேட் வங்கியின் இணையதளத்தில் நீங்கள் முதலில் பார்ப்பது சேர்மன் தினேஷ்குமார் காராவின் ஒரு செய்தியாகும். அதில் அவர் ஸ்டேட் வங்கி கடந்த ஆண்டில் என்ன சாதித்துள்ளது என்பதை விவரிக்கிறார். 2023 நிதியாண்டில் SBI 1.25 கோடி வழக்கமான சேமிப்பு கணக்குகளை திறந்ததாகவும் அவற்றில் 64 விழுக்காடு டிஜிட்டல் முறைகள் மூலம் திறக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். 2022 IPA வருடாந்திர வங்கி தொழில்நுட்ப விருதுகளால் சிறந்த டிஜிட்டல் நிதி உள்ளடக்கம் என்ற பிரிவில் தொடர்ந்து 4வது முறையாக SBI வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தினேஷ்குமார் காரா நிர்வாக இயக்குநராக இருந்தபோதும் அவருக்கு 2 ஆண்டுகள் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. 2019 அவர் நிர்வாக இயக்குநராக தனது பதவிக்காலத்தை முடிக்கும் போது மோடி அரசாங்கம் அவருக்கு 2 ஆண்டுகள் நீட்டிப்பு வழங்கியது. October 2020 அவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். தலைவர் தற்போது 10 மாத கால நீட்டிப்பில் உள்ளார். அதே நேரத்தில் பாரத ஸ்டேட் வங்கியின் நிர்வாக இயக்குநர் அஸ்வினி குமார் திவாரியும் 2 ஆண்டுகள் நீட்டிப்பு பெற்றுள்ளார். தெளிவாக 2 ஆண்டுகள் நீட்டிப்பு வழங்கப்படுவதற்கு அவர் மிகவும் திறமையான நபராக இருக்க வேண்டும். இவ்வளவு திறமையான நபர் இருந்தும் 22,217 பத்திரங்களின் விவரங்களை 21 நாட்களுக்குள் தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் வங்கி வழங்காமல் இருப்பது எப்படி? அவரது தலைமையில் வங்கி அயராது உழைத்து தகவல் அளித்திருக்க முடியுமா? இலக்கை அடைய வேண்டிய நேரத்தில் அவர்கள் எப்படி இரவும் பகலும் வேலை செய்கிறார்கள்? நீண்ட நேரம் கிளையில் தங்கி இலக்கை அடைவதில் மன அழுத்தத்தை தாங்குகிறார்கள் என்பதை வங்கி ஊழியர்கள் புரிந்து கொள்ளவில்லையா? பிறகு ஏன் ஸ்டேட் வங்கி இந்த சவாலை ஏற்று உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றவில்லை? அஸ்வினி குமார் திவாரி SBI-இன் நிர்வாக இயக்குநராக உள்ளார். அவரது பதவிக்காலமும் January 2024 முடிவடைய இருந்தது, ஆனால் அவருக்கு 2 ஆண்டுகள் நீட்டிப்பு வழங்கப்பட்டது. அஸ்வினி குமார் திவாரியின் பதவி நீட்டிப்பு மூலம் பலருக்கு நிர்வாக இயக்குநராகும் வாய்ப்பு என்றென்றும் முடிந்திருக்கலாம். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழுவால் அவர்களுக்கு சேவை நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இது இந்த விஷயத்தின் உயர்மட்டத்தை குறிக்கிறது. அமைச்சரவைக் குழுவில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உள்ளனர். விதிகளின்படி சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அமல்படுத்தாததால் பணி நீட்டிப்பில் உள்ள இந்த அதிகாரிகளை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும். மற்ற அதிகாரிகள் தலைமை பொறுப்பை ஏற்கும் வாய்ப்பை பெற வேண்டும். சேவை நீட்டிப்பு அரசாங்கத்தின் ஆதரவாகவும் பார்க்கப்படுகிறது. என் கருத்து உங்களுக்கு புரிகிறதா? அஸ்வினி குமார் திவாரியைத் தவிர மற்றொரு நிர்வாக இயக்குநரும் பதவி நீட்டிப்பு பெற்றுள்ளார். January 2023 SES ஷெட்டிக்கு 2 ஆண்டுகள் நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இதன் மூலம் பாரத ஸ்டேட் வங்கியின் SBI 13 பேர் கொண்ட குழுவின் 3வது உறுப்பினராக நீட்டிப்பு வழங்கப்பட்டது. குழுவின் 13 உறுப்பினர்களில் ஒரு பெண் நிர்வாக இயக்குநரான ஸ்வாதி குப்தா மட்டுமே முழுநேர இயக்குநராக பணியாற்றுகிறார். 2012 முதல் 2017 தில்லி முனிசிபல் கார்ப்பரேஷனின் கவுன்சிலராகவும் மண்டலத் தலைவராகவும் இருந்ததை குறிப்பிட்டு 2017 முதல் 2022 முனிசிபல் கார்ப்பரேஷனின் கல்விக்குழுவின் நியமன உறுப்பினராக அவர் வகித்த பங்கை குறிப்பிட்டு வங்கி அவரது பின்னணியை எடுத்துரைத்துள்ளது. ஒரு சமூக சேவகர் மற்றும் கல்வியாளர் குப்தாவின் அரசியல் தொடர்புகள் தெளிவாக இல்லை. இருப்பினும் சமூக ஊடகங்கள் சில நுண்ணறிவுகளை வெளிப்படுத்துகின்றன. 2013 அவர் பாஜக தலைவர் விஜய் கோயலுடன் இருக்கும் புகைப்படம் மற்றும் கெஜ்ரிவாலை விமர்சிக்கும் போஸ்டர் போன்றவை. BJP-யின் தேர்தல் சின்னத்தை கொண்ட அவரது பெயரில் ஒரு பேஸ்புக் பக்கம் உள்ளது, ஆனால் அதன் நம்பகத்தன்மை மற்றும் அவரது நேரடி ஈடுபாடு நிச்சயமற்றது. அவர் இயக்குநராக நியமிக்கப்பட்ட போதிலும் அவரது அரசியல் பின்னணி ஊடகங்களில் பரவலாக வெளியிடப்படவில்லை. வங்கியின் குழுவில் உறுப்பினரை நியமிக்கும் உரிமை மத்திய அரசுக்கு உள்ளது. ஸ்டேட் வங்கியின் தலைவர் உட்பட 3 நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் பதவி நீட்டிப்புகளில் பணியாற்றுவது உறுதியானது. இது வங்கியின் திட்டமிடல் மற்றும் பதிலளிக்கும் நேரம் பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் வெளிச்சத்தில் மார்ச் 6 காலக்கெடுவுக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் வங்கியின் கடைசி நிமிட மேல்முறையீட்டை தூண்டியது. இத்தகைய செயல்கள் தலைமையின் முன்னுரிமைகளை பிரதிபலிக்கின்றன. செயலில் உள்ள நிர்வாகத்தை விட சேவை மற்றும் நேர நீட்டிப்புகளில் அதிக கவனம் செலுத்துகிறது. பாரத ஸ்டேட் வங்கியின் ஆண்டறிக்கையானது அதன் டிஜிட்டல் அப்ளிகேஷனான யூனோவிற்கு 6 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் சராசரியாக 5.5 லட்சம் பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் முறையில் நடத்தப்படுகின்றன. மேலும் யூனோயில் தினசரி 1 கோடி உள்நுழைவுகள். உடல் மற்றும் டிஜிட்டல் பிரசன்னத்தின் கலவையான மற்றும் குவோட் உயிருடன் மற்றும் குவோட் எங்கும் நிறைந்திருப்பதன் அவசியத்தை அறிக்கை வலியுறுத்துகிறது. ஆயினும்கூட வங்கியின் டிஜிட்டல் தயார்நிலை பற்றிய கேள்விகள் எழுகின்றன. அதாவது உடல் பத்திரங்களின் டிஜிட்டல் நகல் இல்லாதது போன்றது. ஓய்வு பெற்ற கமாண்டர் லோகேஷ் பத்ரா RTI மூலம் SBI தேர்தல் பத்திரங்களுக்காக IT அமைப்பில் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டதை வெளிப்படுத்தினார். நீதிபதி தீபக் குப்தா கரண் தாப்பருக்கு அளித்த பேட்டியில் தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை உடனடியாக பகிர தயாராக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தின் 2019 உத்தரவுக்கு SBI அளித்த பதிலை விமர்சித்தார். இது முற்றிலும் அபத்தமானது. ஸ்டேட் வங்கி யூனோ செயலி மூலம் ஒவ்வொரு காலாண்டிலும் ₹100 கோடி சம்பாதிக்கிறது. இருப்பினும் 22,217 தேர்தல் பத்திரங்கள் பற்றிய தகவல்களை வழங்க முடியாமல் திணறுகிறது. வங்கியின் டிஜிட்டல் முன்னேற்றங்களுக்கும் தேர்தல் பத்திரங்களை கையாளும் முறைக்கும் இடையே உள்ள இந்த முரண்பாடு அதன் நோக்கங்கள் குறித்து சந்தேகங்களை எழுப்புகிறது மற்றும் அதன் முறையீடுகளை அரசியல் வெளிச்சத்தில் வெளிப்படுத்துகிறது. தேர்தல் பத்திர வழக்கில் மனு தாக்கல் செய்த அமைப்பான ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ADR வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலுக்கான வங்கியின் உறுதிப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கிய இந்த கவலைகளை முன்னிலைப்படுத்தியுள்ளது. ஸ்டேட் வங்கியின் மேல்முறையீட்டை எதிர்ப்பதாக இந்திய வங்கி ஊழியர் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ஒரு செய்திக்குறிப்பில் இந்த அமைப்பு அரசியல் நோக்கங்களுக்காக வங்கியை பயன்படுத்துவதற்கு தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. ஸ்டேட் வங்கி அனைத்து தகவல்களையும் உடனடியாகவும் வெளிப்படையாகவும் வெளியிட வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றனர். வணக்கம், நான் ரவீஷ்குமார்.